ஒரு கோட்டன் இரு செவியன்னும் மதத்தன் நால்வாயங்கரத்தன் ஆறு தருகோட்டம் பிற இதழித்தாள் சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டன் பொடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோ சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ எண்ணச் செய்யும் தேவே. கூலியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி திருச்சிற்றம்பரம் பார்வதீபதையே. அருள் வடிவாகிய கடம்பவனேஸ்வரருடைய பெருங்கருணையினாலே இன்று சைவ சமய நெறி என்னும் ஞான நூலிலே போஷண விதி என்னும் பொருள் பற்றி பேச மேற்கொள்கின்றேன். மனிதனுக்கு உணவு மிக முக்கியமானது. உணவு இல்லையானால் ஒரு காரியமும் நடக்காது. உணவு, உடை, உறையுள் என்ற மூன்றிலே உணவு மிக முக்கியம். நல்ல உணவாக சாப்பிட வேணும். உண்பதற்கு நல்ல உணவு வேணும். வழிபாடு முடித்த பிறகு உணவு கொள்ள வேண்டும். பூசைக்கு முன்பாக எதனையும் உண்ணக்கூடாது. சிவபூசைக்கு முன்பாக பச்சை தண்ணீர் கூட அருந்தக்கூடாது. வழிபாடு, அதன் பிறகு சாப்பாடு. பெரும்பாலும் உலகத்தவர்கள் முதல்ல சாப்பாடு தான் வச்சுருக்காங்க. சாப்பிட வேண்டியது, சமையல் பண்ண வேண்டியது, சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது. இப்படிதான் உலக வாழ்க்கை முக்கால் பகுதி இருக்கு. 90% அப்படிதான் இருக்கு. அதனால வழிபாடு தான் முதல்ல. திருவள்ளுவர் செவிக்கு உணவு இல்லைன்னா கொஞ்சம் வயிற்றுக்கு போடுங்கிறார். செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும். ஈயப்படும்னா ஏதோ போனா போகுதுன்னு சிறிதேன். நம்ம வந்து உயிருக்கு உணவு தருகின்றோம். உயிருக்கு உணவு வழிபாடு தான். அந்த வழிபாடு இல்லையானால் உயிர் கெட்டு போகும். அப்படி அந்த உண்பதன் முன் மலர் வரித்திட்டு உண்ணா ஓரும் என்று அப்பர் சுவாமிகள் பாடுகிறார். அதனாலே வழிபாடு செய்வதற்கு முன்பாக, வழிபாடு செய்வதற்கு முன்பாக இதனை சாப்பிடக்கூடாது, உணவு உட்கொள்ளக்கூடாது. முதல்ல இறை வழிபாடு, இரண்டாவது அதிதிகளுக்கு உணவு கொடுத்தல், சிவனடியார்களுக்கு உணவு கொடுத்தல். சிறுத்தொண்ட நாயனார் அடியார்களுக்கு உணவு படைக்காம சாப்பிட மாட்டாராம். எப்போ அடியார் வருவார், எப்போ அடியார் வருவார்னு காலையிலேருந்து அவர் அடியாரை தேடுறது தான் வேலை அவருக்கு. அந்த அம்மா சமையல் பண்ணி வச்சுருவாங்க வீட்டில் சிறப்பாக. இவர் அடியாரை தேடி பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு வந்து சாப்பாடு போட்டு அதன் பிறகு தான் இவர் சாப்பிடுவார் சிறுத்தொண்ட நாயனார். ஒரு நாள் அடியார் ரொம்ப நேரமாக வரல, அகல் 3 மணி வரையும் வரல. ஒரு அடியார் வலுவான அடியார் வந்தார், வடநாட்டு பைரவர் வந்தார். அதன் பிறகுதான் அவர் பிள்ளைக்கரிய அமுது படைச்சார். பிள்ளையை இழந்தாலும் பரவாயில்ல, அடியார் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தான் சாப்பிடணுங்கிற கொள்கையில் இருந்தார். ஒரே குழந்தை, ஆண் குழந்தை, சின்ன குழந்தை, 5 வயசு தான் நடக்குது. தன்னுடைய பிள்ளை அப்படிப்பட்ட அறிந்தவ புதல்வனை இழந்தாலும் பரவாயில்ல, அடியாருக்கு அமுது படைக்காமல் நான் உண்பதில்லைங்கிற விரதத்திலே சிறந்தவர் சிறுத்தொண்ட நாயனார். சாக்கிய நாயனார் சிவபெருமான கல்லால் எரிஞ்சிட்டு தான் சாப்பிடுவாராம். அதனால வழிபாடு முக்கியம். திருக்குறிப்பு தொண்ட நாயனார் இவங்கள்லாம் மாகேஸ்வர பெரிய புராணமே மாகேஸ்வர பூஜையினுடைய உண்மையை தான் சொல்லுது. அதில் அந்த குறிப்பு இதில் சொல்றார், போஜன விதியில சிவனடியாருக்கு அல்லாமல் தனக்கு என்று உணவு யார் சமைக்கின்றார்களோ அவங்க வந்து அந்தணனை கொன்ற பாவத்தை பெறுவார்கள் சொல்லுது. தனக்குன்னு உணவை சமைக்கப்படாது. அரிசி அரிக்கின்ற போதே சிவனடியார்களுக்கு ஆக வேண்டும் என்று சிவ சிந்தனையோடு செயல்படுவாங்க. அப்படி அகத்தின் புறத்து அதிதியர் தம்மை உகப்போடு எதிர்கொண்டு உளத்து. அடியார்கள் அதிதிகள் யாராவது வந்தால் அவர்களை எதிர்கொண்டு அழைத்து வர வேண்டும் வீட்டிற்கு. எதிர்கொண்டுனா வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு அவங்க வரட்டும் அப்படின்னு இல்லாமல் வெளியில சென்று அவர்களை எதிர்கொண்டு அழைத்து வருது. அதைத்தான் பெரிய புராணத்தில் கொண்டு வந்து மனை புகுந்து, கொண்டு வந்து மனை புகுந்து, குலாவு பாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்து அரிச்சனை செய்தபின் உண்டி 4 விதத்தினில் 6 சுவை நிறத்தன ஒப்பிலா அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார். மிக நுட்பமான கருத்தெல்லாம் இந்த ஒரு பாடல்ல செருகி வச்சிருக்கார் சேக்கிழார் சுவாமி. குலாவு பாதம் விளக்கிய அடியார்கள் வந்தவுடனே பாத பூஜனை செய்வார். குலாவு பாதம் விளக்கிய மண்டு காதலின் அளவில்லாத அன்போடு ஆதனத்திடை நல்ல தக்க ஆசனத்துல வைத்து அருச்சனை செய்தவன் உண்டி நாலு விதத்தினில் ஆறு சுவைத்திரத்தன ஒப்பிலா அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார். அவர்களுக்கு என்ன பிரியமான உணவோ அந்த உணவை படைக்க வேண்டிய செய்தியை சொல்றார் சேக்லார் சுவாமி. ஒருத்தருக்கு பால் பாயாசம் வேணும் பிரியமா இருக்குன்னு வச்சுங்க, உடனே பால் பாயாசம் தயார் பண்ணிக்கணும். ஒருத்தருக்கு அல்வா தான் பிடிக்கும்னா அல்வாவை செஞ்சு கொடுக்கணும். அதான் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார். வீட்டின் புறத்திலே போய் அதிதிகளை மன மகிழ்ச்சியோடும் எதிர்கொண்டு அந்த அடியார் வருகிறார் என்று சொன்னால் யார் வர்றாங்களா? பரமசிவனும் பார்வதி அம்மையும் முருக கடவுளும் மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் தர்ம தேவதையாகிய சகலரும் கூடி ஒரு வடிவு கொண்டு அதிதி ரூபமாய் வருதலால் அவர்களை பூசித்தல் வேண்டும் என்று அறிக. அதனால சிவனடியார் ஒருத்தர் வர்றாருன்னா சிவபெருமான் வந்ததுக்கு சமம். சிவபெருமான் வந்தாருன்னா அத்தனை தேவர்களும் வந்ததுக்கு சமம். 33 கோடி தேவர்களும் அந்த இல்லத்திற்கு எழுந்தருடையதாக பொருள். சிவனடியார் வீட்டுக்கு நுழைஞ்சா முன்னோர்கள் எல்லாம் கூத்தாடுகின்றார்கள், நமக்கு நற்கதி கிடைச்சி போச்சு என்று முன்னோர்கள் எல்லாம் கூத்தாடுகின்றார்கள். இவங்க வந்துட்டு அவங்க நரகத்தில் இருக்கவங்கன்னு மோட்சத்துக்கு போறாங்க இல்லையா, அதனால அவங்க நர்த்தனம் புரிகின்றார்கள். இருத்தியே ஆதனத்தின் இட்டப்படியே அறுத்துக அறுத்துக அண்ணாதி அவர்க்கு. ஆதனம்னா நல்ல ஆசனத்தில் அமர வைத்து அவர் விரும்பிய உணவை அவர்களுக்கு பிரீதிப்படி அன்னம் முதலியவற்றை ஊட்டுக. பூசை பண்ணி அவர்களுக்கு பிரீதி பிரீதின விருப்பம் போன்ற நல்ல உணவை அளிக்க. தேசிகர் பூர்வ திசை நோக்குக. வடதிக்கு ஆசருக்கும் சாதகர்க்கே ஆம். தேசிகர் குருநாதர் சமய தீட்சை விசேட தீட்சை நிர்வாண தீட்சை ஆச்சாரியர் வந்து ஆச்சாரிய விஷயம். இவங்களுக்கெல்லாம் மாகேஸ்வர பூஜை பண்ண பண்ண அதிகமான பலன் அதிகமாக உண்டு. தேசிகர் என்பவர் குருநாதர், தேசு உடையவர் தேசிகர், உபதேசம் செய்யக்கூடிய குருநாதர். அவர் உணவு அருந்துகின்ற போது அவர் பூர்வ திசையை நோக்க வேண்டும், கிழக்கு திசையை நோக்கி அமர வேண்டும். ஆச்சாரியன் கிழக்கு முகமாக அமர்ந்து உணவை உண்ண வேண்டும். தேசிகர் பூர்வ திசை நோக்குக. வடதிக்கு ஆசருக்கும் சாதகர்க்கேயாம். வடக்கு திசை வந்து நிர்வாண தீட்சை, ஆசருக்கும் சாதகர். நிர்வாண தீட்சையில தான் மலம் போகிறது. ஆசுன்னா மலம் மாயா கண்மம் ஆகிய மும்மலங்கள். அது எப்போ போகுதுன்னா நிர்வாண தீட்சை வாங்கினாதான் அந்த ஆணவ மலத்தினுடைய வேறு அறுக்கப்படுகிறது. அதுதான் ஆசருக்கும் சாதகர். ஆசருக்கும் சாதகருக்கு வடக்கு திக்கு, அவங்க வடக்கு திசை நோக்கி தான் சாப்பிடணும். நிர்வாண தீட்சை பெற்றவர்கள் விசேட தீட்சை வாங்கிய அடியார்கள் மற்றையர்க்கு பச்சிமமே மாண்பு. பச்சிமம்னா மேற்கு திசை நோக்கி உண்ணுவது. விசேட தீட்சை பெற்றவர்கள் மேற்கு திசையை நோக்கி உணவு அருந்த வேண்டும். மற்றையர்க்கு பச்சிமமே மாண்பு பொது பூர்வம். மற்ற எல்லாத்துக்கும் சமயம் கிடைக்கலன்னு வச்சுங்க, ஒருவேளை இப்போ நிர்வாண தீட்சை வாங்கிய அடியாருக்கு வடக்கு கிழக்கு முகமாக உட்காந்து சாப்பிடலாம், இன்னொருத்தர் வந்து வடக்கு முகமாக உட்காந்து சாப்பிட வேண்டிய சூழ்நிலை, யாருக்கு விசேட தீட்சை வாங்கினவர் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கல. பொதுவாக மாகேஸ்வர பூஜையில் எல்லாரும் அமர வேண்டிய சூழ்நிலை, எல்லாம் பொதுவாக கிழக்கு முகமாக உட்காந்து சாப்பிடலாம். எல்லாத்துக்கும் பொது கிழக்கு தீட்சை, சமய தீட்சை, விசேட தீட்சை, விரிவான தீட்சை, தேசிகர் எல்லாத்துக்குமே கிழக்கு பொது திசை. கிழக்கு நோக்கி சாப்பிட்டா ஆயுஷு வளரும். அதனால கீழ் திசையில நோக்கி உணவு உண்ண வேண்டும். தெற்கு அருந்தலாகா திக்கு. தெற்கு முகமாக அமர்ந்து சாப்பிட்டா அது கூடாது, அது வியாதியை தரும், உடம்புக்கு நோயை தரும். அந்த திசையில அருந்தக்கூடாது. தெற்கு அருந்தலாகா திக்கு. ஆகும் பிணி தென் திசை பார்த்து அறிந்தினர்க்கு ஆகன் தனிலென்று அறி. தெற்கு முகமாக நோக்கி இருந்து உண்பவர்களுக்கு சரீரத்திலே வியாதி உண்டாகும். முடக்கி இருகாலும் இரு காலும் முழந்தால் மிசையே இடக்கரம் உந்தி இரு. சாப்பிடும் போது நாற்காலியில சார்ந்து கொண்டோ, இப்போ கல்யாண மண்டபத்துலலாம் மேலே வச்சு போடுறாங்க சாப்பாடு, அப்படி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி. ஹோட்டலில் போனால் என்ன பண்ணுறது? அங்கே சேர் நாற்காலியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. கல்யாண வீட்லேயும் அப்படி தான் முக்கியம். அப்படி சாப்பிடுவதும் முறை இல்லை. அதனால மாகேஸ்வர பூஜை பண்ணும் போதாவது அந்த இந்த முறையை கடைபிடிக்கணும். இது தினந்தோறும் நித்திய கர்மம், தினந்தோறும் கடைபிடிக்க வேண்டிய முறை. வீட்லயே டைனிங் டேபிள் வந்துருது, அதனால மேலெல்லாம் உட்காந்து சாப்பிடக்கூடாது. அது வந்து அபச்சாரம், ஆசார குற்றம். உரிய திசையில அமர்ந்து நல்ல காலை மடக்கி அமர்ந்து இந்த கையை இந்த இடது தோதில் அப்படி வச்சு சாப்பிடும். அப்பா சாப்பிடும்போது கேட்கும், இந்த கையை எப்படி இருந்துச்சு? கையை அப்படி ஊனிட்டு சில பேர் சாப்பிடுவாங்க, மற்றபடி ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக சாப்பிடுவாங்க பழக்கம். இடத்தால் இடது தாளிலே இடது கரத்தை இப்படி ஊந்தி சாப்பிடும். முடக்கி இரு காலம், இரண்டு காலையும் முடக்கி, முழந்தால் மிசையை இடக்கரம் ஊந்தி இரு. இது போஜனத்துக்கு அமர வேண்டிய முறை. அப்படிதான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. மண்டபம் அப்படி கட்டி வச்சிருக்காங்க, என்ன பண்ணுறது? அதுக்கு சில அன்றியே வீர ஆதனமும் பாங்காம் இடக்கால் என் தொடைமேல், இடக்கால் என்று தொடைமேல் ஒன்றச் செறி. இப்படி அமராவிட்டால் வீர ஆசனம்னு ஒன்று இருக்கான். வீர ஆசனம், வீராசனம்னா அந்த இடது காலை இந்த வலது தொடையில் இருக்கும்படி அமர்வது வீராசனம். தட்சிணாமூர்த்தி சில கோயிலில் வீராசனத்தோடு இருப்பார். இடது காலை வலது தொடையில் வச்சு அமர்வது, அது ஒரு வீராசனம்னு பேர். அந்த ஆசனத்தில் இருந்தும் உணவு அருந்தலாம். அதன்றி வீராதனமும் உரித்தாம் இடக்கார் பரட்டை வலத்துடையிலே பொருந்த வைத்திரு. இதுவே வீராசனம். தலத்தை மெழுகியது தன்னிலே ரேகை இலக்குக நேர் நான்காதி எண். தலத்தை வந்து முதல்ல தூய்மைப்படுத்த வேண்டும். சாணத்தினால மெழுகுவது சிறப்பு. சாணத்தில் மெழுகுனா உடம்புக்கு வரக்கூடிய வியாதிகள்லாம் நீங்கும். அதில் தூய காற்று அந்த இடத்துல பிரவேசிக்கும். துளசி சாணத்துக்கு அந்த பவர் உண்டு. அதனால் சாணத்தினால மெழுகிறணும் முதல்ல இடத்த. அதன் பிறகு ஒவ்வொரு முளா சதுர அளவு, ஒரு முளத்துக்கு ஒரு முளம் சதுரமாக கோடுகள் வரையணும். கோலம் இடுதல், நான்கு கோடுகள் இட்டு அதில் இடையில கோலம், புள்ளி வைக்காமல் கோலம், நாலு கோடு. இப்போ ஆச்சாரியர்னா நான்கு கோடு, நான்கு கட்டம் கோலம் போடுறதுக்கு இது போடுறாங்களோ பாடுறது மாதிரி நான்கு. விஷேட தீட்சை வாங்கிய, நிர்வாண தீட்சை வாங்கியவர்களுக்கு மூன்று கோடு, விஷேட தீட்சை வாங்கியவர்களுக்கு இரண்டு கோடு, சமய தீட்சைக்கு ஒரு கோடு. இந்த மாதிரி விபூதினாலும் போடலான்னு சொல்லுது. ஆனால் விபூதியெல்லாம் அப்படி போடக்கூடாது. கீழே உட்காரவங்க விபூதியில் உட்கார சிரமப்படுவாங்கள்ல, அதனால் இது விபூதி கொடுத்துருக்கு. ஆனால் விபூதினால் அந்த கோடு போடுவது அவ்வளோ சரியாக இருக்கு. வெண்பொடியினால் கோலமாவில் போடலாம், அரிசி மாவுனால் போடணும். கோலம் பெரும்பாலும் அரிசி மாவுனால தான் போடணும் கோலம். விபூதியினாலேனும் வெண்பொடியினாலேனும் ஆசாரியர் முதலிய நால்வருக்கு முறையே நான்கு முதலிய எண் கொண்ட ரேகைகளை அடையாளமாக கீறுக. ஆசாரியருக்கு நான்கு ரேகையும் சாதகருக்கு மூன்று ரேகையும், நிர்வாண தீட்சையை பெற்றவர்களுக்கு சாதகர்னு ஒரு பேர் உண்டு. புத்திரருக்கு இரண்டு ரேகையும், விஷேட தீட்சை பெற்றவர்களுக்கு புத்திரர்னு பேர், சிவபெருமானுடைய புத்திரர்கள். நமக்கு அப்பா அம்மா யாருன்னா சிவன் பார்வதி, பாகீஸ்வரர் வாகீஸ்வரின்னு சொல்லுவோம். யாகத்தில் வாகீஸ்வரி வாகீஸ்வரருடைய புத்திரராக பாவனம். புத்திரருக்கு இரண்டு ரேகையும், சமயிகளுக்கு ஓர் இரேகையும் என்று கொள்க. அவரவர் ஆசன பலகைக்கும் இவ்வாறே அடையாளம். இதெல்லாம் மாகேஸ்வர பூஜை செய்யும்போது கடைபிடிக்க வேண்டும். வைதிக பிராமணர் மாத்திரமன்றி சைவ பிராமணரே ஆயினும் வாகீஸ்வரி வாகீஸ்வரர் இடத்தில் உற்பவிக்கும் சிவதீட்சையும் சமய ஆச்சாரமும் உடையவர் அல்லராயின் அவர் காண இந்நால்வரும் புசிக்கலாகாது என்று அறிக. தீட்சை பெறாதவர்கள் பார்க்கும்படியா உணவு அருந்தக்கூடாதுன்னு சொல்லி, ஆச்சாரம் இல்லாதவர்கள் பக்தியோடு இருப்பவர்கள் ஆசாரம் இல்லாத பிறர் பார்க்கும்படியா உணவு அருந்தக்கூடும். சுத்தி பண்ணா தானத்தில் சோற்றி நிரத இரதம் கொண்டு துய்க்கும் பிசாசாதி சூழ்ந்து. சுத்தம் இல்லாத இடத்துல சாப்பிடக்கூடாது. மெழுகி கோலமிட்டு அதன் பிறகுதான் அதில் அமர்ந்து சாப்பிடணும்னு சொல்லுது. தூய்மை இல்லாத இடத்துல சாப்பிட்டா அந்த இடத்துல அந்த உணவை பேய் சாப்பிடுங்க, பிசாசுகள் சாப்பிடும். இரவில் சாப்பிடக்கூடாது, இரவில் சாப்பிட்டாலும் பிசாசுகள் வந்து உண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உணவு. சுத்தி பண்ணாத இடத்திலே புசிக்கப்படும் அன்னத்தின் சுவையை பிசாசு முதலியவன் சூழ்ந்து வந்து புசிக்கும். புள்ளியின்றி சுத்தி செய்த மண்டலத்தில் அன்னத்தை ஆதித்தன் உருத்திரன் பிரமன் முதலிய தேவர்கள் புசிப்பர் என்று அறிகர். இடம் தூய்மையாக இருந்தால் அதில் பிரம்மா விஷ்ணு ருத்ரர் ஆகிய முப்பெரும் தேவர்களும் வந்து சாப்பிட்றாங்க. இத்தகமாகிய வேடத்தர் உண்டவும் அத்தன் அயன் மால் அருந்திய வண்ணமாம். ஒரு சிவனடியார் உணவு உண்பாரானால் அதனை பிரம்மா விஷ்ணு அத்தன்னா ருத்ரன் அந்த முப்பெரும் தேவர்களும் சாப்பிட்டதுக்கு சமம். வித்தகமாகிய வேடத்தர் உண்டவும் அத்தன் அயன் மால் அருந்திய வண்ணமாம். சித்தன் தெளிந்து அவர் சேடம் பருகிடில் முத்தியாம் என்று நம் முலன் முழிந்தது. அவருடைய சாப்பிட்டு எஞ்சிய உணவை உண்பானானால் அவனுக்கு முத்தி கிடைக்கும்னு சொல்லி புத்தியாம் என்றும் முதன்மை என்று திருமுறர் சொல்றார். அதனால தூய்மையான இடத்துல தூய சிவனடியார் என்பது முப்பெருந்தேவர்களும் உண்டமைக்கும். அருங்கனக பாத்திரத்தை வைக்க அதன் மேல் உரம்பெரும் ஒல் வெள்ளி முதலும் தங்க பாத்திரத்துல அடியார்களுக்கு உணவு படைக்க சொல்லு, அல்லது வெள்ளி பாத்திரத்துல படைக்கலாம். அருங்கனக உயர்ந்த தங்கத்துல படைக்கணும். அருங்கனக பாத்திரத்தை வைக்க அதன் மேல் உரம்பெரும் ஒல் வெள்ளி முதலும். தங்கத்துல எல்லாருக்கும் கிடைக்கலன்னா வெள்ளி பாத்திரத்தை வச்சுக்கலாம், ஆனால் வெள்ளித்தட்டு வாங்கிக்கலாம், அது ஒன்றும் பெரிய அதிகம். சில வீட்டில் வெள்ளித்தட்டு கொடுக்கலாம், தங்கத்தட்டு வெள்ளித்தட்டு தூய்மையாக வச்சிருக்கணும், அதுக்காக அடியார்களுக்கும் வச்சிருக்கணும். வச்சிருந்தா அதில் அதில் எச்சில் அது இருக்காது, தூய்மைப்படுத்தி அதில் அந்த குற்றம் கிடையாது. சிவ பூஜைக்கு பாத்திரமும் பெரும்பாலும் வெள்ளியில் தான் வச்சுக்கணும், அதிக விஷயம் வெள்ளியில் தங்கத்தில் வச்சுட்டா விசேஷம், ஆனால் அதை பாதுகாத்து வச்சிருக்கணும்.
கதலி பலா புன்னை கமுகு மா தும்பி மதுகம் பலாசம் வரம். இலை இலையில சாப்பிடுது, வாழை இலை பலாமரத்தினுடைய இலை, வாழையில தான் தொந்தரவு இல்லாது. வாழை இலை பலா இலை நல்ல குருத்து இலையில அமுது கிடைக்கும். புன்னை மரத்து இலை, கமுக மரத்து இலை பார்க்கணும், மா இலை, சுரை இலை, இருப்பை இலை, பலாச மரத்து இலை, இதெல்லாம் சாப்பிடுவதற்கு உண்டான பாத்திரம், விசேடமான இலைகள். அதில் மற்ற இலையெல்லாம் ஒத்து வராது சாப்பிட்றது. வாழை மரத்தினுடைய இலை தான் சரியாக சுர இலை மா இலை இதெல்லாம். பாதிரியும் சண்பகம் வெட்பாலை பதுமன் தானும் கோதிலா பாத்திரமாம் கொள். பாதிரி மரத்தினுடைய இலை, சண்பக மரத்தினுடைய இலை, வெட்பாலையினுடைய இலை, தாமரை இலை, இவையெல்லாம் குற்றமில்லாத பாத்திரங்கள், உணவு அருந்துவதற்கு ஏற்ற பாத்திரங்கள். ஆதலின் அவற்றையும் கொள்வர். இவற்று பலாசும் தாமரையும் வைதிகருக்கு ஆகாது. வேதம் ஓதுகின்றவர்களுக்கு, வேத நெறியில் இருக்கின்றவர்களுக்கு இந்த பலாசு தாமரை இலையெல்லாம் ஒத்து வராது, அதில் ரசிக்கப்படாது. அரம்பை இலை தண்டுரியேல் ஆதி வளப்பாலில் பொருந்தி இடப்பூமிதனில் போடு. இலை போடுகின்ற முறையை சொல்றார். இலைய குருத்து இலையை அறிஞ்சு, நல்ல கூர்மையான குருத்து இலை, இலை பறிச்சுட்டு வந்தா உடனே சாப்பிடணும். அடியார் வந்திருக்காருன்னா, இப்ப மதி ஐயா வந்திருக்காருன்னா உடனே வாழையில இருந்து பறிச்சுட்டு வரணும். அப்பூதி அடிகள் அப்படிதான் பறிக்க போய் தொந்தரவா போச்சு, கடையில வாங்கிட்டு வந்தா அந்த பிரச்சனை இருந்திருக்காரு. குருத்து இலையை அறிந்து, ஏன்னா அந்த பறவைகள் முதலான எச்சம் படாம காற்று மாசுபடாம தூய இலையா இருக்கும் அந்த இலைய. அந்த அடிப்பாகம் இந்த வரது பக்கம் பொருந்தபடியா இருக்கணும், அந்த நுனி இடது பக்கமா இருக்கணும், அது மாதிரி இடைய இலையை போட வேண்டியது. அரம்ப இலை தண்டுரியல், அந்த அடியில இருக்கிற இலையினுடைய தண்டை உரிக்கப்படாதான். சில பேர் போட்ட உடனே அவங்களே எடுத்து உரிச்சிடறாங்க, சில பேர் நம்மளே எடுத்து உரிச்சிடறாங்க. இலையை உரிக்கக்கூடாது, அப்படியே தண்டை உரிக்கக்கூடாது இலையில. அரம்பை, அரம்பைனா வாழை, அரம்பை இலை தண்டு உரியல் ஆதி வளப்பால், ஆதி வளப்பால்னா அடிப்பக்கம் வளப்பக்கமா பொருந்திட பூமிதனில் போடும். அது மாதிரி இலையை அமைத்து தருச்சே கவிரா மணக்கத்தி தாந்தி எருக்கரசார் ஆதியில் உண்மேல். சேங்கொட்டை மரத்தினுடைய இலை, முறுக்க மரத்து இலை, ஆமணக்கு இலை, அத்தி மரத்து இலை, தாண்டி இலை, எருக்க இலை, அரசு இலை, ஆலமரத்து இலை, இவையெல்லாம் புசிக்கத்தகாத இலைகள் பாத்திரங்கள், அதிலெல்லாம் சாப்பிடக்கூடாது. அது இல்லாமல் இரளி, தாழை, வேங்கை, தேக்கு இதெல்லாம் உணவு அருந்துவதற்கு ஆகாத பாத்திரங்கள். தனித்தனியே தைத்து சமைத்துறும் கல்லை தனித்தனியே போடுக முன்றாம். விதித்த மரங்களில் ஒரு மரத்து இலை கொண்டே ஒரு கல்லை முழுவதும் தைத்து அப்படி தைக்கப்பட்ட கல்லைகளை ஆசாரியர் முதலிய நால்வர் முன்னும் தனித்தனியே போடுக. இப்ப வந்து மா இலையை தைச்சு போடுறோம்னு வச்சுங்க, முழுமையா மா இலையிலே போடணும், மற்றதை கலந்து போடக்கூடாது அப்படிங்கிறார். அருக அல்லாத இலையில் அருந்தி உரைமூல மந்திரத்தை நூறு ஓர்ந்து, மூல மந்திரம் நூறு ஓர்ந்து. இந்த தகாத இலை விதிக்கப்பட்ட இலைகள்லாம் உண்ண வேணாம், அப்படி விதிக்கப்படாத இலைகளில் உணவு உண்ண நேர்ந்தால் நூறு முறை மூலமந்திரத்தை உச்சரித்து அதனால் வந்த பாவத்தை குற்றத்தை நீக்கி கொண்டு வருகிறார். செய்து புனிதம் சிறந்த பரிகரத்தில் பெய்திடுக அன்னம் பெற. இந்த மாதிரி முதல்ல இலைய போட்ட உடனே தண்ணீர் தெளிக்க வேண்டும். தண்ணீர் தெளிச்சா அந்த தண்ணீர் முத்து மாதிரி இருக்கும், தூய்மையா இருக்கும். முதல்ல பரிமாற வேண்டிய உணவு அன்னம் தான். முதல்ல உப்பு வைக்கிறாங்க, அது கூட ரெண்டாவதாக தான் வைக்கிறோம். முதல்ல அன்னத்தை தான் போய் வைக்க சொல்லுது. மற்ற எல்லா இடங்களையும் பெரும்பாலும் காய்கறிகள்லாம் எல்லாம் வச்சிடுறாங்க, அது அடுத்து வைக்கிறதுக்குள்ள அது சாப்பிட்றாங்க. ஸ்வீட்டு கூட அடுத்து தான் வைக்கணும், முதல்ல அன்னத்தை தான் வைக்கணும். அன்னம் சிவபெருமானுக்கு சமம். அன்னம் எல்லாம் சிவலிங்க வடிவமாக தானே இருக்கு. அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம், பொன்னம் பாலிக்கும் மேலும் இருக்கும் விஷயம். அதனால முதல்ல அன்னத்தை இலையில இட வேண்டும். செய்து புனிதம் சிறந்த பரிகரத்தில் பெய்திடுக அன்னம் பிற, மற்றதெல்லாம் அடுத்ததாக தான் வைக்கணும். சிறந்த பரிகரத்திலே நெய்யினாரே புரோச்சித்து சுத்தி பண்ணிய அன்னத்தையும் கறி முதலிய பிறவற்றையும் ஒரு காலே படைக்க. சாப்பாடு போட்ட உடனே மற்ற இதெல்லாம் உடனே வச்சிடணும். சாப்பாடு குடம்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பத்து நிமிஷம் கழிச்சு காய்கறி வைக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரே காலத்தில் வைக்க சொல்லுது. ஏன்னா என்னென்ன உணவு பதார்த்தங்கள் இருக்கின்றனவோ அத்தனையும் ஒரே நேரத்தில் வைத்து அதன் பிறகு படைக்க அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் சாப்பாட்டை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து மற்றதெல்லாம் வைக்க வைக்க அவங்களுக்கு அந்த பாவம் சேருமா, அதனால் ஒரே காலத்தில் வைத்து படைக்கும். சாப்பிடும்போது எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். அதுவும் வரக்கூடிய சலத்தின் நிறுத்தும் நிறுத்தும் ஜெயத்தை செபிக்க வழக்கை இணை அதன் மேல் வைத்து. வழக்கையை சலபாத்திரத்தின் மேலே வைத்து சலத்திலே மிருத்யுஞ்சய மந்திரத்தை ஔஷடந்த மந்திரமாக ஏழு தரம் அபிமந்திரிக்க. முதல்ல தண்ணீர் வச்சிருங்க. தண்ணீரை வச்சோடனே அடியார் சாப்பிடும்போது அந்த தண்ணீர் இருக்கின்ற பாத்திரத்தில் இதுக்கு வந்து பசுவினுடைய காது போன்று இருக்கின்ற முத்திரை, இதை அந்த பாத்திரத்தில் வச்சு ஓம் ஜிம்சக மிருத்யுஞ்சயாய ஔஷட், ஔஷட் அந்தம்னா ஔஷட்னு முடியணும். அந்தத்தை ஔஷட ஔஷட ஔஷட் என்ற பதத்தை அந்தமாக உடைய மந்திரம், அதான் ஔஷட் அந்த மந்திரம். ஓம் ஜிம்சக மிருத்யுஞ்சயாய ஔஷட் ஜிம்சக, அது மிருத்யுஞ்சய மந்திரத்தினுடைய பீஜ மந்திரம். இந்த மந்திரத்தை சொன்னால் அமிர்தம் மயமான எந்த உணவோ அது அமிர்தமயமாக மாறும். அல்லது ஓம் மிருத்யுஞ்சயாய ஔஷட் மிருத்யுஞ்சயாய ஔஷட் என்ற மந்திரத்தில் ஏழு முறை ஜபம் உண்டு. அது தண்ணீர் சுத்தியாக உருண்டு அமிடுகின்ற அளவு தான் அதுக்கு அளவு சொல்லியிருக்கு. அது நம்ம அந்த அந்த பாத்திரம் சரியாக இருக்கும் எனக்கு, அதுக்கு உத்தரணியும் பேரு சொல்லியிருக்கு. அந்த அளவு அளவோடு எடுத்து ஓம் கைம் கவசாய நமக, ஓம் கைம் கவசாய நமக, ஓம் கைம் கவசாய நமக, மூன்று முறை கவச மந்திரத்தினாலே சுற்றி. கவச மந்திரம் கவச மந்திரத்தினாலே மெழி மெழுகின்னா அந்த தண்ணீர் அது படும்படியாக கவசம் எடுதல், அந்த தண்ணீரை அறிஞ்சி கொள்வது. ஆசமன மந்திரம் அந்த மூன்று மந்திரங்கள் ஓம் ஆத்மதத்வாய சுதா, வித்யாதத்வாய சுதா, சிவதத்வாய சுதா என்று ஆசமனம் பண்ணிக்கொள்ள வேண்டியது. அதுக்கு அடுத்த விரல், இந்த விரலுக்கு ஆடி விரல்னு பேர். ஆடி விரல்னா மோதிர அணிகின்ற விரல். இதனால இது வந்து திவ்ய முத்திரை, இந்த முத்திரை தீ அதாவது பொட்டு இந்த இதில் வைக்கிறோம். இதனால தண்ணீர் அப்படி தொட்டு ஓம் அஸ்திராயம் அனாமிகை அனாமிகைன்னு பேர். வலக்கையின் ஆழி விரலினாலே தொட்டு அவ்வண்ணம் சுத்தியாகும் பொருட்டு அதன் மேல் அஸ்திர மந்திரத்தினாலே புரோச்சிக்க தெளிக்க. ஓம் கக அஸ்திராய நமக அஸ்திராய பற்று. செபிக்கும் மிருத்துஞ்சயம் ஏழு வாரம் அவிக்கருக மாமோதனம். அதன் பிறகு அந்த அன்னத்தை இந்த முத்திரையினாலே தொட்டு ஏழு முறை மிருத்யுஞ்சய மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். ஏழு முறை அந்த அன்னத்தை அவ் அன்னத்தை தொட்டு மிருத்யுஞ்சய மந்திரத்தினால் ஏழு தரம் அபிமந்திரிக்க. இப்படி வச்ச மந்திரிக்கலாம் அல்லது இப்படி அபிமந்திரித்தன்னா இப்படி மூடுதல் அபிமந்திரிக்க. அங்கனம் அபிமந்திரிக்கப்பட்ட அன்னம் பிராணாக்னி காரியம் செய்ததற்கு உரித்தாம். அப்படி அபிமந்திரிக்கப்பட்ட அன்னமானது வேத வேள்விக்கு சமமானது, யாகம் பண்ண அக்னிக்கு சமமானது. அக்னி காரியம் செய்வதற்கு, பிராண அக்னி காரியம் செய்வதற்கு உயர்ந்த அக்னி காரியம் செய்வதற்கு வேள்விக்கு சமமானது. பலப்பால் மெழுகியே வைத்திடுக அந்த தலத்திற் சிறிதோ தனம், கொஞ்சம் சாதத்தை எடுத்து வலப்பக்கம் வைக்கிறோம். அதை எதுக்காகனா தசவாயுக்கெடுக்கும் அதுக்கு பலியிடுது, தசவாயுக்கெடுக்கும் பலியிடுது. வலப்பக்கத்திலே மண்டலமாக மெழுகி அரைப்பிடி அன்னம் அள்ளி அந்த தலத்திலே நாகாதி பஞ்ச வாயுக்களுக்கும் ஒருங்கே வைக்க, இவாரந்தி தாண்டிக்காயளவு அன்னமாக அள்ளி நடுவினும் நான்கு கோணத்தினும் பஞ்சவாயுக்களுக்கும் தனித்தனியே பலியிடுதல் சிறந்ததாகும். பஞ்சவாயுக்கள், தசவாயுக்கள் என்று ஒரு வகை, பஞ்சவாயுக்கள் என்று ஒரு வகை. அந்த வாயுக்களுக்கெல்லாம் பலியாக இந்த அன்னங்களை, ஏன்னா வாயுக்கள் தான் நம்ம எல்லாம் செரிமானம் உண்டு பண்ணுது. ஆமாம், அந்த வாயுனால தான் உடம்பே இயங்கி கொண்டிருக்கிறது. சிரிக்கிறதுக்கு ஒரு வாயு, இல்லைன்னா சிரிக்க முடியாது. அழுகுவதற்கு ஒரு வாயு, பேசுவதற்கு எல்லாத்தையும் தசவாயுக்கள் இந்த உடம்பையே இயக்குகின்றது. அதனால் அந்த வாயுக்களுக்காக பலியிடுதல். ஏற்றும் சலங்கை இறங்க சிறு விரலால் ஊற்றுக நாகாதி உரைத்து, வலது உள்ளங்கையிலே சலத்தை ஒருவர் வார்க்க வாங்கி அப்பாத்திரத்தை ஈசான மந்திரத்தினாலே சுற்றி முன் பலியிட்ட இடத்திலே நாகாதி பஞ்சவாயு மந்திரத்தால் சிறுவிரல் நுனியினாலே அச்சலத்தை விடுக. பஞ்சவாயுக்களான ஓம் நாகாய நமக, ஓம் நாகாய சுவாகா, ஓம் கூர்மாய சுவாகா, ஓம் கிருகராய சுவாகா, ஓம் தேவதத்தாய சுவாகா, ஓம் தனஞ்சயாய சுவாகா. அந்த வாயுக்களுக்கு பலி தண்ணீர், சாப்பாடு போட்டால் தண்ணீர் கொடுக்க முடியாது, அர்க்கியம். அது மாதிரி உளுந்தமிழ்ந்து நீர் வைத்து உள்ளங்கையிலே ஓம் என்று எழுந்த ஒலி ஆதி இசைத்து, எல்லா சலத்தையும் விட்டுவிடாது உள்ளங்கையிலே உளுந்து அமிழ்ந்த தக்க சலத்தை, தக்க சலத்தை வைத்து பிரணவ முதலாக உடைய பத்து பத்ததியில் விதித்த மந்திரத்தை சுவாகாந்தமாக உச்சரித்து உட்கொள்ளுக. பிரணவ மந்திரத்தை சொல்லி ஓம் ஆத்மதத்வாய சுவாகா வித்யா உட்கொள்ளும் போது இந்த சுவாகா மந்திரத்தை, சுவாகாந்த மந்திரத்தை. இப்போ தண்ணீர் விடும்போது நம்மளே கையில் இப்படி எடுத்து விடக்கூடாது, இன்னொருத்தர் வந்து விடணும். சாப்பாட்டில் உட்காந்துட்டு அந்த இடக்கைக்கு வேலையே இல்லை, இடக்கையும் இங்கே வச்சிட வேண்டியது. சாப்பாட்டை இடது கையில் எடுத்து போட்டும் சாப்பிடக்கூடாது, இடது கையில் எடுத்து போட்டால் அது மாமிசத்துக்கு சரி, இடது கையில் அந்த உணவை எடுத்து போடக்கூடாது. அதனால் வந்து இந்த கையில் விடும்போது இன்னொருத்தர் அமுது யார் படைக்கிறாங்களோ அவங்க
தண்ணி குடிக்கணும்,
தண்ணியெல்லாம் இடையில சாப்பிடக்கூடாது, அதுவும் விதி இருக்கு. சரியா குடிச்சிடாங்க, விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால் தளங்கரும் தேனென்ன தண்ணீர் பருகத்தந்து உய்யக்குள்ள. விக்கிச்சுன்னா என்ன சாப்பிடலாம், அந்த நேரத்துக்கு ஏதாவது மந்திரங்களை சொல்லிக்க வேண்டியதான். அகோர மந்திரம், சில இடர்பாடுகள் வரும்போது அகோர மந்திரங்களை நம்ம தவிர்க்க முடியாத சூழல்ல அகோர மந்திரத்தை ஜபம் பண்ணிக்க வேண்டியது. எட்டு முறை, 21 முறை, இது மாதிரி கணக்கில் ஜபம் பண்ணிக்கணும். அது அதனால் அப்படி குற்றம் நீங்கி உளுந்தமிழ்ந்து உள்ளங்கையில் ஓம் என்று பிரணவ முதலாக சொல்லக்கூடிய மந்திரங்களை அதை புசித்து கொள்ள வேண்டியது. மீதி ஜலத்தை, எல்லா ஜலத்தையும் அந்த வாயுக்களுக்கு பலிவிட்டு விடாமல் எஞ்சிய நீரை அப்படியே ஆசமனம் பண்ணிக்கும். அம்மந்திரத்திற்கு அருகர் அல்லாதவர் தற்புருட மந்திரத்தை உச்சரிக்க, இந்த மந்திரங்கள் சொல்ல தகுதி இல்லாதவர்கள் தற்புருஷ மந்திரத்தை சொல்லிக்கொள்ளும். ஓம் தற்புருஷா மூர்த்தே நமக. அந்த சலத்தை உட்கொள்ளும் போது அன்ன பாத்திரத்தை திருத்தமாக இடக்கையினாலே தொட்டுக்கொள், சலபானம் முடிந்தவுடனே அதை விடல் வேண்டும். அந்த தண்ணீரை அருந்தும் போது சல பாத்திரத்தை மட்டும் இடக்கையில் தொட்டுக்கொள்ள வேண்டியது. இடக்கையில் தொட்டுக்கிட்டு ஓம் ஆத்மதத்வாய சுதா சுவாகா, இடக்கையில் தொட்டுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் அதை விட்டுற வேண்டும், தொடக்கூடாது. உட்கொள்ளும் போது அந்த அன்ன பாத்திரத்தை திருத்தமாக இடக்கையினாலே தொட்டுக்கொள், திருத்தமாகனா லேசாக பிடிச்சு முடிக்கணும், திருத்தம் நல்லபடி. சலபானம் முடிந்தவுடனே அதை விடல் வேண்டும் என்று அறிக. பெருவிரலினாலும் நடுவிரலினாலும் ஆழி விரலினாலும் பொருந்தும்படி, பெருவிரல் நடுவிரல் ஆழி விரல், பெருவிரல் நடுவிரல் ஆழி விரல் பொருந்தும்படி அவ்வண்ணத்தில் சிறிதள்ளி என்ன மிருகம் தெரியும். பெருவிரலினாலும் நடுவிரலினாலும் ஆழி விரலினாலும் பொருந்தும்படி அவ்வண்ணத்தில் சிறிது அள்ளி இம்மூன்று விரலின் கூடி மிருகி முத்திரை எனப்படும். அந்த அன்னத்தை அள்ளி அஸ்திர மந்திரத்தினாலே உதரத்தில் உள்ள சடாராகினியை ஜொலித்ததாக பாவித்து வயிற்றுக்குள்ள ஜடாராகினின்னு ஒரு அக்கினி இருக்குதான். அந்த அக்னி இல்லைன்னா செரிமானம் ஆகாது சாப்பிட்ற உணவு. ஆண்டவன் எங்கெங்கெல்லாம் நெருப்பு வச்சிருக்கு, கடலுக்குள்ளே நெருப்பு இருக்குதான். கடலு வடவாக்கினி வடவா முகாக்கினி நம்ம உடம்புக்குள்ள பஞ்சபூதம் இருக்கு, வயிற்றுக்குள்ள நெருப்பு, பசிய நெருப்புன்னே சொல்லுவாங்க. அதுக்கு ஜடாராக்கினின்னு பேர். இந்த ஜடாராக்கினி ஜொலிக்கிறதாக பாவித்துக் கொள்ள வேண்டும். ஜொலித்ததாக பாவித்து அவ அக்கினி இடத்தே பிராணாதி பஞ்ச வாயுக்களும் பல்லிலே படாமல் உள்ளே அம்முத்திரையினாலே தனித்தனியே சடிதியில் பலியிடுக. இந்த பல்லில படாம அந்த காற்று பஞ்ச வாயுக்களையும் உள்ளே அந்த அக்கினிக்கு முதல்ல அர்ப்பணம் பண்ண வேண்டியது. அம்முத்திரையினாலே தனித்தனியே சடிதியில் பலியிடுக. அந்த வாயு மந்திரத்தை தனியாக எழுதி வச்சுக்கணும். அந்த மந்திரத்தை சொல்லி அந்த வாயு சொல்லி ஓம் ஓம் பிராணாயஸ்வாகா ஓம் நாகாயஸ்வாகா அந்த மந்திரத்தை சொல்லி அந்த காற்று உள்ள போறதா பாவித்து கொள்ள வேண்டியதுதான். அதெல்லாம் முழுமையாக செய்ய முடியாது. பல்லில் படாத அளவுக்கு காற்று உள்ளே சென்று அதுக்கு பாவிக்கணும். அன்னத்தை கொஞ்சம் முதல்ல எள்ளி உள்ளே போட்டுக்க வேண்டியது. ஐந்து முறை அந்த வாயு முதல்ல பல்லில் படாமல் அந்த முதல்ல சொன்ன பஞ்ச வாயுக்கள் பல்லில் உணவுப்படாமல் கொஞ்சம் அள்ளி முருகி முத்திரையினாலே உள்ளே இருக்கிற அக்னிக்கு பலியிடுதல், வாயுக்கு படுதல் பலியிடுதல், அப்புறம் அக்னிக்கு ஆன்மாவிடத்து பிராணனும் அந்த அஞ்சு வாயுக்களை சொல்கிறார். ஆன்மாவிட பிராணனும் பூத யோனிகளிடத்து அபானனும் தேவர்களிடத்து உதானனும் பிதர்களிடத்து சமானனும் மானுடரிடத்து வியானனும் விஷேடத்திற்கையால் விஷேடித்திருப்பதனாலே இந்த பஞ்ச வாயுக்களும் பலியிடில் பஞ்ச மகா யஜ்யம் செய்ததாக என்று அறிக. இந்த ஐந்து வாயுக்களுக்கும் பலியிட்ட இந்த ஐந்து பேருக்கும் மகா யஜ்யம் பஞ்ச மகா யஜ்யம் பண்ணு யஜ்யம் யாகம் பஞ்ச மகா யாகம் பஞ்ச மகா வேள்வி செய்த பலன் கிடைக்குமா? இது மாதிரி நம்ம ஒரு நாள் கூட இன்னும் சாப்பிட்டதே இல்லை. இதுக்கு பூஜையை விட இது கொஞ்சம் விரிவாக இருக்குது. மாகேஸ்வர பூஜை இல்லை அது பூஜை, இது மாகேஸ்வரர் மகா தெரியும். ஆன்மாவில் பிராணன் அப்படிங்கிற வாயு இருக்கிறதான். பூத யோனிகள் மற்ற இந்த விலங்குகள் செடிகொடி இதுலெல்லாம் அபானங்கிற வாயு சஞ்சாரிக்கும். தேவர்களிடத்துல உதானங்கிற வாயு, பிதர்கள் அவங்கள்ட்ட சமானன் அப்படிங்கிற வாயு, பிதர்க்கு முன்னோர்கள், மனிதரிடத்துல வியானன் அப்படிங்கிற வாயு. இந்த ஐந்து இடத்து அந்த ஐந்து வாயுவை சொல்லி உணவை போட்டால் அது பஞ்ச மகா யஜ்யம் பண்ண பலன் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். இந்த மந்திரங்களை அப்புறம் தனியாக எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சு நேரம் இருக்கிறப்ப பொறுமையா சாப்பிடுங்க. பருகிடுக நாபியாளர் குண்டத்திற்பாய வெறிய திரைய திறத்திலக்கியே திறத்து இலக்கியே குண்டத்தானமாகிய நாபியிலே பொருந்திய உதராக்கினியை அஸ்திர மந்திரத்தினாலே சுலிப்பித்து பிராணாக்கினி கோத்திரம் செய்க. அதன் பிறகு இன்னும் பல விஷயங்கள் வருது, அதன் விரிவாக அடுத்த வாரம். இப்படி உணவை அருந்துகின்ற போது பல பல விதிமுறைகளை அனுசரித்து நாம் உட்கொள்ளும் போது அது யாகங்கள் செய்த பலனை தருகின்றன. எல்லாவற்றையும் விட சிவனடியார்களுக்கு முறைப்படி மாகேஸ்வர பூஜை செய்துவிட்டு உணவு உண்பது தான் ரொம்ப விசேஷம். அது செஞ்சிட்டா இந்த அதிக குற்றங்கள் எதுவும் வராது. அதன் பிறகு அவங்க சாப்பிட்ட எஞ்சிய போஜனத்தை நாம் உண்பது சிறப்பு. இப்படி ஒவ்வொருவரும் முடிந்த நாட்கள் நல்ல நாட்களிலே இந்த மாதிரியான விதிகளை அனுசரித்து உணவு உண்பது அவசியம். இப்படி உணவு உண்ட பிறகு அந்த உணவில் இருக்கின்ற திரிதோஷங்களும் நீங்குவதற்காக பரிகை முத்திரைன்னு ஒரு முத்திரை இருக்குது. அதனால் இப்படி வந்து இது பரிகை முத்திரைன்னு பேர். இப்படி இந்த முத்திரை செய்வதனால உணவில் இருக்கிற குற்றங்கள் ஏதாவது இருந்தால் அது நீங்கும். சாப்பிடும்போது சில சில தூசிகள் ஏதாவது எறும்பு சில இதெல்லாம் இருக்கு, குற்றங்கள் இருந்ததுன்னா அதுக்கு வந்து அஸ்திர மந்திரத்தினால தெளித்து கொள்ள வேண்டியது, அகோர மந்திரத்தை ஜபிக்க வேண்டியது. உணவில் இருக்கின்ற குற்றம் நீங்குவதற்காக தாம்பூலம், கடைசியில் தாம்பூலம் தரித்து கொள்ளணும். கல்யாணம் ஆகாதவங்க ஏலக்காய் முதல முதலாமற்று தரித்து கொள்ள வேண்டியது, சில விதிகள் இருக்குது. இதில் கொஞ்சம் மாற்றி வரும். இப்படி உணவை மந்திரபூர்வமாக உணவு உண்பது, சாப்பிடுவது நமக்காக சாப்பிட்றோன்னு நினைக்காம, இந்த உடம்பு நீண்ட நாள் இருந்து சிவப்பணிக்காக இந்த உடம்பு ஆக வேண்டும் என்று எண்ணி உணவை உண்ண வேண்டும். அப்படி உண்டால் மிக உயர்ந்த பலன் கிடைக்கும் என்று நூல்கள் நமக்கு விதித்திருக்கின்றன. அதுக்காக தான் இந்த மந்திரங்கள் எல்லாம், இந்த மந்திரங்கள் நாம் செய்கின்ற அத்தனை செயல்களுக்கும் மந்திரங்கள் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அத்தனை செயல்களுக்கும் தூங்கும் போது மந்திரங்கள் உண்டு, இதெல்லாம் தூங்கும் போது சில மந்திரங்கள் இருக்கு. அப்படி மந்திரபூர்வமாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்காக பெரியோர்கள் நல்ல முறையை நமக்கு அறிவித்திருக்கின்றார்கள். அந்த முறையை நாளும் கடைபிடித்து சிவானுகிரகத்தை பெற வேண்டி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம் பார்வதீபதே சாகாதெனையே சரணம் களிலே காகா நமனார் கலகம் செய்யுநாள் வாகா முருக மயில் வாகனனே யோகா சிவஞானோப தேசிகனே துள்ளுமத வேள்கை கணையாலே தொல்லை நெடு நீல கடலாலே மெள்ளவர் சோலை குயிலாலே மெய்யுருகுமானை தழுவாயே மெள்ளவர் சோலை குயிலாலே மெய்யுருகுமான் தழுவாயே தெள்ளு தமிழ் பாட தெளிவோரே செய்ய குமரேச திரலோரே வள்ளிமு பள்ளல் தொடும் ஞான கடலோனே வள்ளி மணவாழ திருமாடே வள்ளி மணவாழ திருமாடே வான்முயில் வடாது பெய்க மலிவடம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் உங்க நற்றவம் வேண்டி மல்கள் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் பார்வதீபதே.